தேவனால் மன்னிக்கப்பட்டவன், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:1. நாம் செய்கிற வேதாகமம் பாவம் என்று கூறும் தவறான காரியங்கள் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கின்றன. தேவனுடனான நம் உறவை சரி செய்து நாம் நித்தியத்திற்கு ஆயத்தமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். வேதாகமம் கூறும் பாவ மன்னிப்பு அந்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் அவற்றிற்கான நித்திய தண்டனையை இல்லாமல் செய்து விடுவதல்ல, மாறாக அந்த தண்டனை கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். பாவமற்ற தேவனும் மனிதருமான இயேசு சிலுவையில் மரித்து தம் இரத்தத்தினால் உங்களுக்காக அந்த தண்டனையை முன்னமே ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் சுவிசேஷம் என்னும் நற்செய்தி. அதாவது, உங்கள் இடத்தில் அவர் மரித்தார், இயேசு உங்களுக்கு பதிலாக பலியானார். ஆனால் அதோடு முடிந்து விடுவதில்லை. அவர் செய்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் பிரயோகிக்கப்பட வேண்டும். அது உங்கள் கணக்கில் சேர்க்கப்பட வேண்டும். அது எப்படி நடக்கிறது என்பதுதான் முக்கியமான கேள்வி. நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவங்களை விட்டு தேவனிடம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கும் போது அது நடக்கிறது. அதன் பின்னர் மட்டுமே நீங்கள் தேவனால் மன்னிக்கப்படுவீர்கள். நம்முடைய பிரச்சனை பிரிவு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, ரோமர் 3:23, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏசாயா 59:2. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். 2 தெசலோனிக்கேயர் 1:7-10. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. அன்றியும் நாம் பலனற்றவர்களாயிருந்த போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ரோமர் 5:6. தேவனுடைய தீர்வு பதிலீடு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 4:10. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ரோமர் 5:8. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. பாவ மன்னிப்பிற்கான உங்களுடைய வழி இயேசுவை விசுவாசித்தல். அவரை இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அப்போஸ்தலர் 10:43. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எபேசியர் 2:8-9. நீங்கள் மனம் திரும்புவதன் மூலம் இயேசுவை விசுவாசிக்கலாம், இயேசுவை பற்றிய காரியங்களை அல்ல. அதாவது, விசுவாசத்தில் நீங்கள் இயேசுவிடம் திரும்ப வேண்டும். அதை செய்ய பின்வரும் ஜபம் உங்களுக்கு உதவும். இது ஒரு பொருத்தனையோ அல்லது மந்திரமோ அல்ல. உண்மையாகவே உங்கள் இருதயத்தில் விருப்பம் இருந்தால் இந்த ஜபத்தை ஏறெடுக்கவும். அன்புள்ள தேவனே, என் தேவையை ஒப்புக்கொள்கிறேன். நான் ஒரு பாவி, மனம் திரும்புகிறேன். என் பாவங்களை விட்டு உம்மிடம் திரும்புகிறேன். இயேசு தேவனாக இருந்தும் எனக்காக சிலுவையில் மரித்தார் என்று அவரை விசுவாசிக்கிறேன். அவரை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். ஆமேன். இயேசு உங்கள் பாவங்களுக்கான பரிகாரத்தை செலுத்திவிட்டார். இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் அந்த பரிகாரம் உங்களுக்கான பரிகாரமாயிற்று. நீங்கள் தேவனால் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நித்தியம் வரை உங்களுக்கு பாதுகாப்பு உண்டென்று இயேசு கூறினார். யோவான் 3:16. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:1. தேவனால் மன்னிக்கப்பட்டவன் எனும் இப்பிரதி gospel316.org வலைத்தளத்தில் PDF வடிவில் பல மொழிகளில் உள்ளது. தேவனால் மன்னிக்கப்பட்டவன், இந்த ஜபத்தை உண்மையில் ஏறெடுப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனால் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதோடு நித்திய காலமாக நீங்கள் அவருடன் பாதுகாப்பாக இருப்பீர்கள். தம்மை பலியாக ஒப்புவித்த இயேசுவின் மரணத்தின் மூலம் நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நித்திய வாழ்வு இப்போது உங்களுடைய சொத்தாக மாறியிருக்கிறது என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, நீங்கள் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கடந்து வந்துவிட்டீர்கள். யோவான் 5:24. அவருடைய சர்வ வல்லமையுள்ள கரத்திலிருந்து யாரும் உங்களை பறித்து கொள்ள முடியாது என்பதால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவரை பற்றி பிடித்துக் கொண்டிருப்பதற்கு மாறாக அவர் உங்களை பற்றி பிடித்திருக்கிறார். இயேசு இவ்வாறு கூறுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. யோவான் 10:28-29. அந்த ஜபத்தை செய்ய நீங்கள் ஆயத்தமாக இல்லை என்றால் அதற்கு முதலாவது முன்னுரிமை கொடுங்கள். நீங்கள் எடுக்கும் தீர்மானம் நித்தியமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் விளைவும் கொண்டதாகவும் இருக்கிறது. மரணத்திற்கு பிறகு மற்றொரு தருணம் கொடுக்கப்பட மாட்டாது. அன்றியும் ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. எபிரேயர் 9:27. நீங்கள் தீர்மானம் எடுக்க தடையாக ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் இதை உங்களுக்கு கொடுத்தவரிடம் பேசுங்கள். எடுத்துக்காட்டுகளும் வரையறைகளும். பாவமன்னிப்பு. வேதாகமம் கூறும் பாவமன்னிப்பை பெற நாம் பாவங்களுக்காக தண்டிக்கப்பட வேண்டும். பாவத்திற்கான தண்டனை நாம் தேவனிடமிருந்து நித்தியமாக பிரிக்கப்படுவதாகும். உங்கள் பாவத்தையும் அதற்கான தண்டனையையும் எடுத்து அதை இயேசுவின் மீது வைப்பதுதான் வேதாகமம் கூறும் பாவமன்னிப்பாகும். தேவன் நம்முடைய பாவத்தையும் அதன் தண்டனையையும் எடுத்து பாவமற்ற இயேசுவுக்கு கொடுத்து அதன் பின்னர் தம்முடைய நீதியை நமக்கு கொடுத்தார். அது பரலோகத்தில் 2 புத்தகங்கள் இருப்பதை போன்றது. முதலாவது உங்களுடைய பதிவு புத்தகம். அதில் நீங்கள் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் அருகில் ஒரு குறியிடப்பட்டிருக்கும். அதன் பக்கங்கள் எல்லாம் அந்த குறியீடுகளால் நிறைந்திருக்கும். நாம் செய்யும் சில காரியங்களை செய்யும் பாவங்கள் பாவம் என்றும், நாம் செய்த சில காரியங்களை செய்த பாவம் பாவம் என்றும் வேதம் தெளிவாக கூறுகிறது. நம்முடைய சில எண்ணங்கள் கூட பாவமாகலாம். ஒரு நாளைக்கு 3 பாவங்களை செய்கிறோம் என்றால் ஒரு வருடத்திற்கு அதுவே 1000 பாவங்களாகிவிடும். அப்படி என்றால் வாழ்நாள் முழுவதையும் எடுத்துக்கொண்டால் கணக்கே இல்லாத பாவங்களாக இருக்கும். மற்றொரு புத்தகம் பாவமற்ற இயேசுவின் பதிவுகளை கொண்டிருக்கிறது. அதன் பக்கங்கள் கரை திரையின்றி சுத்தமாக இருக்கிறது. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவ்விரு புத்தகங்களின் அட்டைகளும் மாற்றி வைக்கப்படுகிறது. அதனால் உங்கள் பெயர் கொண்ட பதிவு புத்தகம் முற்றிலும் சுத்தமாகி விடுகிறது. உங்கள் பாவமும் அதற்கான தண்டனையும் இல்லாமல் போய்விட்டது. மெய்யான தீர்வு. இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6 என்று கூறினார். பாவத்தினால் தேவனிடமிருந்து நாம் பிரிக்கப்பட்டதற்கு வேதாகமம் கொடுக்கும் தீர்வு தனித்துவமானது. மற்ற மதங்கள் சொல்வது என்னவென்றால், நித்தியத்தில் இருக்கும் தெய்வம் எதுவாக இருந்தாலும் அது நம் பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும் என்னும் நம்பிக்கையுடன் பாவங்களோடு கூட நித்தியத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பதாகும். ஆனால் இயேசுவின் வழி தனித்துவமானது. ஏனென்றால் அது நம் பாவங்களை மன்னித்து நம்மை கடுவி சுத்திகரிக்கிறது. அதன் பின்னர் நாம் பாவங்கள் நீக்கப்பட்டவர்களாக தேவனையும் நித்தியத்தையும் எதிர்கொள்வோம். காரணம், அவை இயேசுவின் மீது சுமத்தப்பட்டுவிட்டன. அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்வாறு கூறினார், அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியதை பாருங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. 1 தீமோத்தேயு 2:5-6. இயேசுவின் வழியே மெய்யான தீர்வு. இயேசுவை விசுவாசித்தல். இயேசுவை விசுவாசிப்பது என்பது இயேசுவை பற்றி விசுவாசிப்பதை விட மேலானது. நீங்கள் ஒரு விமானத்தில் பயணம் செய்வதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். விமானம் மலைகளின் மேல் அதிக உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. திடீரென அதன் எஞ்சினில் ஒரு அதிர்வு ஏற்பட்டு தடுமாறி பயங்கரமாக தரையில் மோதும்படி இறங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் பாராஷூட்டை மாட்டிக்கொண்டு விமானத்தில் அவசர திறப்பு வழியாக வெளியேறுமாறு விமானி அறிவிக்கிறார். உங்களுக்கு பாராஷூட் பற்றி தெரியும், அதை தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போது பார்த்தால் அது வித்தியாசமாக இருக்கிறது. அந்த விமானத்திலிருந்து வெளியேறுவது பாராஷூட்டை பற்றி நினைத்திருந்ததை விட மேலானது. இப்போது நீங்கள் அந்த பாராஷூட்டையே நம்ப வேண்டும். சிலருக்கு கிடைக்கும் பாராஷூட் சரியாக வேலை செய்யாது. நீங்கள் உயிர் பிழைப்பதற்கு சரியான பாராஷூட் கிடைக்க வேண்டும். அது இல்லாமல் வெளியே குதித்தால் நிச்சயமாக மரணம் நேரிடும். பாராஷூட்டுடன் குதிப்பது 100% அர்ப்பணித்த விசுவாசத்தை போன்றது. ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம், ஆனால் உயிர் பிழைக்க பாராஷூட்டை முற்றிலும் நம்புவது அவசியம். இயேசு ஒருவரே நித்திய பாராஷூட்டாக இருக்கிறார். விசுவாசத்தில் புறப்படுங்கள், அவரை விசுவாசியுங்கள்.